ஹாலேலூயா நண்பர்களே, வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம். ஹல்லேலூயா.
சரி, அப்படியே நம்ம இந்த பிலாசபி பாட்காஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்துட்டு
பண்றோமா? கண்டினியூ.
ஆமா,
அதான். அப்போ வந்து நம்ம இன்னைக்கு நம்ம வந்து இந்த அப்சர்டிசம் பத்தி பேசலான்றது தான் நம்மளோட பிளானு. அப்சர்டிசம்னாலே நமக்கு ஞாபகம் வருது காமியோ ஐயா தான், ஆல்பர்ட்
ஆல்பர்ட் காமு.
அவர் காமியோங்கிறது, காமியோன்னு அவர் காமியோன்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் ரீசெண்டா தான் தெரியும். முன்னாடி கேமஸ்னு வாசிட்டு இருப்பேன், கேமஸ், ஆல்பர்ட் கேமஸ் அப்படின்ட்டு வாசிட்டு இருந்தேன்.
ஆல்பர்ட் கேமஸ் நல்ல பேரு.
ஆமா, என் பிரெஞ்சுல அந்த லாஸ்ட்ல வர எஸ் வந்து சொல்லக்கூடாது.
ஆமா, அது தெரியாதனாலதான் கேமஸ் கேமஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, காமியோட ஸோ காமியோ வந்து எனக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் புக்கு தான். ஸ்ட்ரேஞ்சர், ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர் படிச்சிருக்கீங்க கரெக்ட்டா?
ஆமா
ஆமா. எனக்கு வந்து கேமியோ வந்து ஸ்டார்டிங் பரிசியம் வந்து எனக்கு ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் கோட்ஸ்ல யார் இந்த நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிதான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த யாரோ ஒரு என்னது இந்த கட்டுரை தமிழ் தான் நினைக்கிறேன், அதுக்கு வந்து ரெஃபரன்ஸா சொல்லும் போது என்னது அன்னியன்னா அந்த புக் தமிழ்ல இருக்கும், த ஸ்ட்ரேஞ்சருங்கிற புக். அன்னியன்னா அந்த அவுட் சைடரா சொல்லுவாங்க, அன்னியன் அவுட் சைடர் ஸ்ட்ரேஞ்சர் எல்லாமே ஒரே புக் தான் அது. ஸோ அப்போ வந்து ரெஃபரன்ஸ் பார்த்து சரி என்னதான் இது அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொன்னு மிஸ்கின் மிஸ்கின் இன்டர்வியூ பார்த்தாலே போதும், அவ்வளவுதான். இலக்கியவாதியாயிரலாம், படிக்க
இலக்கியவாதியாயிரலாம்,
படிக்கலாம் வேணாம்,
படிக்கலாம் வேணாம், அந்த ஊர்
படிக்க ஆளு இல்ல இல்ல, எதா இருந்தாலும் நம்மால் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
ஆமா, ஸோ காமியோ பத்தி ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம். எல்லஸ் நீயா சொல்லு, காமியோ எப்படி ஆளு, எப்படி
ஆளு வந்து
எப்படி தேருமா?
தேரன் தேரு தோழர். அதாவது நீங்க வந்து நம்ம போன பாட்காஸ்ட்லயே சொன்னோம்ல, அந்த அந்த காலத்துல வாழ்ந்து ரெக்ககனைஸ் ஆகப்பட்ட ரொம்ப சிலர்ல வந்து கேமும் ஒரு ஆளு. அவருக்கு இத ஒர்க் எல்லாம் பாராட்டி நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பொலிட்டிக்கலையும் அவருக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு, அதனால கூட கொல்லப்பட்டிருக்கலாம்னு ஒரு ஒரு யூகம் இருக்கு. அதனால வந்து ஒரு அருமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு கேமு. ஆனா சின்ன வாழ்க்கை, 46 வயசு, 46 வயசு இறந்துட்டாரு.
ஆனா அவர் ஆரம்பிட்டாங்களா, போட்டு தள்ளிட்டாங்களா,
போட்டு தள்ளிட்டாங்களா, ஆக்சிடென்ட் தெரியல, அது வந்து இன்னும் வந்து
ஓகே ஓகே. ரைட் 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 ரைட்.
மர்மமா தான்
ஒரு இதா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதோ இருக்குல்ல, ஹூ கில்ட் கேம் ஏதோ ஒன்று இருக்குல்ல.
ரஷ்யா வந்து ஹங்கேரியா வந்து ஆக்குபை பண்றது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இவர் வந்து அந்த கம்யூனிஸ்ட் இதுக்கு எதிராக பேசினாரு. அவ்வளோ நாள் இவர் வந்து கம்யூனிஸ்டா தான் இருந்தாரு, ஆனா அந்த டைம்ல வந்து இவர் ஸ்டாண்ட் வந்து அதிகமாக இருந்தாரு, ஆப்போசிட் எடுத்தாரு. அதே டைம் இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதால இவரோட வாய்ஸ் ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிச்சுது. அதனால நம்ம சேப்பு சட்டை நண்பர்கள் வந்து
ஒரு சொர்வு
முடிச்சு விட்டுலாம் முடிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது வந்து யாருக்கும் தெரியல.
வந்து ஆனா ரொம்ப சின்ன வயசுல இறந்தாரு நினைக்கிறேன்.
ஆமா, 46 வயசு. இவருக்குதான் வந்து 2வது சின்ன வயசுல நோபல் பிரைஸ் கிடைச்சது, 44 நினைக்கிறேன். இதுக்கு இவருக்கு முன்னாடி வந்து ரூடியார்ட் கிப்ளிங், அவருக்கு வந்து 42 வயசு. ஸோ வந்து
தலைவா ஓட வேண்டிய படம்ன்ற மாதிரி
நல்லா வாழ வேண்டிய மனுஷன். சரி, அப்புறம் அவர் அவரோட பெர்சனல் லைஃபும் பார்த்தா வந்து அவர் வந்து சின்ன வயசுல வந்து இந்த அல்ஜீரியன் ஸ்லம்ஸ்ல இருந்து வந்திருப்பாரு. ஆனா வந்து பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு அவர்கிட்ட. இவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து இறந்துருவாரு. அடுத்து செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறப்ப வந்து கேமு போவார், சோல்ஜரா போவார். ஆனா வந்து அவருக்கு வந்து டியூபர் க்ளோஸ் இருக்கிறதால தம்பி நீ வீட்டுல உட்காருப்பான்னு அனுப்பி விட்டுருவாங்க. சரி, என்ன பண்றது, நம்ம பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுத்துக்கள் மூலமா நம்ம இதை காமிப்போம்னு சொல்லிதான் அந்த டைம்ல வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா மாறினாரு. ஒரு பேப்பருக்காக எழுதிட்டு இருந்தாரு. வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகும் அதே பேப்பர்ல திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டைம் தான் இவருக்கு வந்து ஜான் பால் சார்ட்டு கூட வந்து பழக்கம் ஏற்படுது.
என்ன சொல்றது, நல்ல பழக்கம் தான்,
நல்ல பழக்கம் தான், அதுதான் சொல்ல. அப்புறம் இவர் வந்து புக்கை வந்து
அவனுக்கு படத்தை பேசுறது நம்ம பிலாசபி பேசுற மாதிரி இருக்கு. அந்த நடிகர் என்ன பண்ணாருமா, சிம்பு அப்படி இல்ல, அதுதான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம்.
அவரு சொல்றத விடுங்க, நம்ம இவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம்.
கிடையாது ஒரு பர்பஸும் கிடையாது, அப்படியே நம்ம போன நிகிலிசம் நம்ம நீட்ஸ் ஐயா சொன்னதுல இருந்து அப்படியே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதா இருக்கும், வித்தியாசமான ஒரு உருட்டு. அதாவது எக்ஸிஸ்டன்ஸே மொத்தத்துல வந்து ஒரு அப்சர்டான ஒரு இது, இர்ராஷனலான இதுங்கிறது தான் இவரோட புக்ஸ்ல இருந்து வர அந்த ஐடியாலஜி.
அதுதான்
வந்து அவர் என்ன வந்து இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாருன்னா, இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு ரிபலியன் மாதிரி வாழணும்ன்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. நீ வந்து ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்று இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும்.
என்னன்னா நம்ம ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்த கேக்குறாங்க, நீ வந்து முடியாதுன்னு சொல்றது நோன்னு சொல்றதே வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் ரிபெல்லியன் அப்படிங்கறதுதான் அவர் சொல் அப்படின்ற பிலாசபில இருந்து அவர் வராரு. அதாவது நம்ம இஷ்டம் இல்லாத மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான் அவர் ஆக்ட் ஆஃப் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லி பண்றாரு.
அதான் லைஃப்க்கு வந்து இன்ஹெரண்டா எந்த மீனிங்கும் இல்ல, அது எல்லாமே வந்து இர்ராஷனல் நடக்குது, நிறைய விஷயம் ரேண்டமா நடக்கும். இப்படிதான் இந்த உலகமே இருக்கு. ஆனா வந்து நம்ம நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டிசைர் வந்து ஒரு ரேஷனாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். நம்ம என்ன சொல்றாருன்னா, இந்த அப்சர்ட் வந்து எப்படி பிறக்குதுன்னா, ஹியூமனுக்கு ஒரு டிசைர் இருக்கும், நமக்கு ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல இந்த மீனிங் இல்லை, இந்த ரெண்டுமே மீட் பண்ணும்போது அந்த அப்சர்ட் பிறக்குது. அழகா சொல்லியிருப்பாரு, அப்சர்ட் இஸ் பார்ன் வென் அ மேன் கன்ஃபிரண்ட்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு. நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் ஹெல்த் எடுத்துப்போமே, ஒருத்தர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தெரியலையா, ஆனா அவனுக்கு எந்த நோயும் வராது. சிலர் வந்து எதுவுமே பண்ணிருக்க மாட்டான்,
செத்து போயிடுவான்,
செத்து போயிருவான்,
செத்து போயிருவான்,
செத்து போயிரும். அவனுக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், ஆள் அவுட் ஆயிருவான். இது வந்து ஒரு அப்சர்டுக்கு ரம்மியானது எக்ஸாம்பிள். அடுத்து வந்து எக்ஸாமுக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு போவோம், அடுத்த நாள் போகும் ஒரு சினிமா பாட்டு ஓடும் மண்டையில, படிச்சதெல்லாம் முடிஞ்சிடும். இது வந்து அப்சர்டிசம்.
எனக்கு வந்து அவரோட புக்லயே ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ட்ரேஞ்சர்.
அவர் பழைய புக் எழுதிருக்காரு, நாம படிச்சது ஸ்ட்ரேஞ்சர் தான்.
இல்ல எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஏன் தெரியுமா பிடிக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அவங்க அம்மா வந்து செத்து,
அந்த ஃபர்ஸ்ட் லைனே அதான் தோழர்.
ஆமா என்னப்பா ஃபர்ஸ்ட் லைன்லயே அவங்க தான் வருவான், எங்க அம்மா செத்து போயிருக்கோம்
வந்திருக்கேன். நேத்தா இன்னைக்கேன்னு தெரியல.
ஆமா
நேத்தா தான் இருக்கும்.
ஆமா
ஏன்னா இன்னைக்குதானே இது வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு, அப்ப நேத்தாதான் இருக்கும். இப்படி ஒரு புக் ஆரம்பிச்சிருக்கு.
ஆமா இப்படிதான் அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து ஒரு 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 ஃபீலிங், ஒரு எமோஷன், எந்த மயிருமே இல்லாம போய் உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துட்டு அவங்க அம்மாவோட சவ பெட்டியை பாக்குறது, ஒரு என்ன இந்த வெயில் அடிக்குது அப்படின்னு உட்கார்ந்துருப்பான்.
அது அதுக்கு முன்னாடி தோல அந்த ரூம்ல இருக்கும்போது ஒருத்தட்ட கேட்பான்ல, நான் போய் ஒரு தம் போட்டு வரட்டுமா,
ஒரு பீடி போட்டு வரட்டுமா,
ஒரு பீடி போட்டு வரட்டுமா.
ஆக்சுவலா இதே மாதிரி மித்தா சிசிபஸ் இருக்குல்ல, அந்த புக்கை வந்து வாசிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த எஸ்ஏ கணக்கு மாதிரி வாசிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும், வாழ்க்கையில ஒரே ஒரு பிலாசபிக்கல் ப்ராப்ளம் தான், நீங்க சூசைட் பண்ணணுமா வேண்டாமா, வாழலாமா வேண்டாமா.
அவன் நீட்ஸா கூட பரவாயில்லன்னு வச்சுக்க, இவன் என்ன தெரியுமா, இந்த அப்சர்டிசம்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு மூணே வழி, முதல் வழி சூசைட் பண்ணிருக்கேன், செகண்ட் வெளி அப்படிதான் சொல்லுவாரு. இது தப்பிக்கணும்னா
மூணு
பண்ணிரு இல்லையா, ரெண்டாவது வாழ்ந்துரு. வாழும்போது ஆனா இதுக்கெல்லாம் மீனிங் எல்லாம் தேடிட்டு கிடக்காத வேஸ்ட்.
அதான் சொல்ல அந்த சூசைட் ஏன் சொல்லிருப்பாருன்னா அவர் ஃபர்ஸ்டே சொல்லிருக்காருல, அப்சர்ட் இஸ் பர்ன்ட் வென் எ மேன் கன்ஃபர்ன்ஸ் தி வேர்ல்ட். இப்ப அந்த இடத்துல இருந்து மேனை எடுத்துட்டா வேர்ல்டு மட்டும்தான் இருக்கும், அப்சர்டிசம் இருக்காது. அதுதான் வந்து சூசைட்.
கம்யூனிட்டில ஒரு மீம் உண்டு, ஆனா இருக்கிறதுக்கே வெக்கப்படுறேன், கொஞ்சம் அறுத்துரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு இந்த
கதை.
என்ன
சொல்றது
ஆண்டவர் கமலஹாசன்
போட்டுட்டு சரி அடுத்த ஆஃப்டர் லைஃப்லயாச்சும் நல்லா இருப்போம், அதனால இந்த இந்த வாழ்க்கையை வாழாமல அப்படியே விட்டுறது வந்து பிலாசபிக்கல் சூசைன்னு சொல்றது. இதுல வந்து இந்த கம்யூனிஸ்ட் நண்பர்கள் இங்கே தாக்கியிருப்பாரு, இந்த யூட்டோபியன் சொசைட்டி எதிர்பார்த்து நீங்க வாழ்றதும் வந்து ஒரு ஒரு வகையான பிலாசபிக்கல் சூசைடு தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து இப்போதான் கேமுவையா வந்து ஒரு ஆப்டான ஒரு சொல்யூஷன் சொல்றாரு, ரிபலா வாழணும்
போட்டு வாழணும்ன்றாரு.
அதேதான் ரிபலா வாழணும். அதுக்கு வந்து மூணு விஷயம் தேவை, ஃப்ரீடம் வேணும், பேஷன் வேணும், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் சொல்லுவாரு. ஏன்னா பாலிடிக்ஸ் நம்ம வாழ்க்கை மேல ரொம்ப இது பண்றதால, அது ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால அதை பத்தி ஒரு நாலேஜ் வேணும், அதுலயும் ஒரு ரிவோல்ட் வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கு அவர் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு, எப்படி எந்த 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 மாதிரி வேலைகள்லாம் வந்து ஒரு ரிபலான வேலை, எந்த மாதிரி கரியரா இருக்கட்டும், எந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் ரிபலான வாழ்க்கைன்னு. அதுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஆர்டிஸ்ட் தான்,
வாழவே
முடியாது, காசும் பார்க்க முடியாது, ஆனா வந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு.
இந்த படத்துல வரும்ல ஜிகர் தண்டால, அந்த டைம்ல வந்து நல்லா ஓடி இருக்கணும், ஒரு ஆள் வாங்கிருமா தெரியுமா, குருவம்மா அப்படின்னு ஒருத்தர் கதை இருக்கிற தெரியுமா, அதுதான் அவன் கடைசியா முடிஞ்சிருக்கும்னு
நினைக்கிறேன். இதை சொல்லுவாரு கான்குரரா வாழும் சொல்லுவாரு. இது வந்து கேலிகுலான்னு ஒரு புக்ல இருப்பாரு, அதுல அதுல ஒரு கிங்க பத்தி தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து கிங் வந்து டெய்லி புது புது பிரச்சனை பார்ப்பான், புது புது இடத்துக்கு போய் இது பண்ணுவான். ஸோ வந்து வாழ்க்கை எப்பவுமே வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருக்காது, நம்ம நம்ம டெய்லி வாழ்க்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அப்படி இல்லாத வாழ்க்கையை தான் அவர் வந்து அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றாரு, செடியூசர்னு சொல்லியிருக்காரு.
மொத்த பிலாசபிக்கல் சிஸ்டத்தையுமே வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அது அவர் ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாருன்னா, இந்த யூனிவர்ஸே வந்து ஒரு எம்டியான யூனிவர்ஸ், இதுல நீ என்ன ஐடியாலஜிக்கல் சிஸ்டம் எடுத்தாலுமே அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மட்டும்தான். அது என்ன ஐடியாலஜி, நீ வந்து என்ன வே ஆஃப் லிவிங்கா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கட்டும், நீலிஸ்டா இருக்கட்டும், என்ன வந்தாலுமே அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான், நீ அதை வச்சு வாழ்றதுதான் போற. சோ ஓவராலாவே வந்து இவர் ஒரு பிலாசபராவே இருந்து பிலாசபிக்கல் சிஸ்டத்தை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுவார்.
ஆனா நான் ஒரு விஷயம் பாத்துருங்க, ஜோர்டான் பீட்டர்சன் வந்து எல்லாரையும் திட்டுவார், ஃபூகோ திட்டுவாரு, மார்க்ஸ் திட்டுவாரு, ஆனா கேமு கேமு கேமுவோ கேமுவும் ஜோர்டான் பீட்டர்ஸுமே நிறைய இடத்துல வேறுபடுறாங்க. ஜோர்டான் பீட்டர்சன் வந்து லைஃப்ல வந்து மீனிங் இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த ஆள் வந்து புக்கில் ஃபர்ஸ்ட் லைனே வந்து வாழ்க்கை வந்து வாழ்வதற்கானதான்னு கேட்டிருக்காரு. ஆனா இவ்வளவு கான்ட்ராடிக்ஷன் இருந்து இவர் எப்பவும் நான் வந்து ஜோர்டான் வந்து கேமுவை திட்டி நான் பார்த்ததே இல்லை, கேமுவை பத்தி பேசி நான் பார்த்ததே இல்லை.
ரைட், ஜோர்டான் அடுத்து ஜோர்டான் பீட்டர்சன் நம்ம அடுத்து பாட்காஸ்ட்ல கூட்டுறப்போ நான் கேட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சரை பற்றி கொஞ்சம் பேசலாம், ஸ்ட்ரேஞ்சர் புக்கை பற்றி. ஸோ வந்து நம்ம இந்த புக்கில் பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கும் போது தெரியும் அம்மா அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு, அது நேத்தா இன்னையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் நமக்கு அந்த புக்கை ரீட் பண்ணுற போதே அது ஒரு ஃபன் மட்டுமே இல்லாமல் அதமா ஏன் அப்சர்டாக இருக்காங்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு அண்டர்லையிங்காகவே ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சேட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பார்க்கல, அது ஒரு அது ஒரு போக்கில் இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து அந்த கடைசி இந்த புக் முடிகிறப்போ தான் நமக்கு அந்த கிரீஃபோட இது தெரியும்.
அந்த புக்கோட இன்னொரு ஸ்ட்ராங்கான டூல் என்னன்னா அந்த டார்க் ஹியூமர், அது வந்து ஒரு அண்டர்லைங் தீமா வந்துட்டே இருக்கும். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து அந்த இடத்துல சீரியஸா நடக்கும், ஆனா நமக்கு வந்து ஒரு அது ஒரு கொலை பண்ண போறதா இருக்கட்டும், இல்ல அந்த அவன் ஒருத்தனை ஃபர்ஸ்ட் அந்த கத்தியை வச்சு குத்துறதுல இவுமே ஒரு ஹியூமர் இருக்கும், அவங்க அம்மா சாவுல உட்கார்ந்துருக்கும் போதும் ஒரு ஹியூமர் இருக்கும். அது மாதிரி இன்னொன்னு அந்த கேரக்டர், அந்த மெர்சால்டோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு மொத்தமாவே ஒரு நாலு அஞ்சு கேரக்டர் தான் வரும் கரெக்டா. அந்த மெர்சால்ட் கேரக்டர் ஒண்ணு, அந்த
கேர்ள்ஃப்ரெண்ட் ஒண்ணு,
ரேமண்ட்னு ஒருத்தன், நம்ம வந்தான் அந்த மாச்சோ காய் ஒருத்தன். அப்படி இந்த இது எப்படின்னா அந்த மெர்சால்ட்ங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப அப்படி போற போக்குல வாழ்ந்துட்டு போவான். அவன் வந்துட்டு
எமோஷனலி டிட்டாச்சான ஒரு கேரக்டர்.
ஆமா கரெக்ட். அது வந்துட்டு அந்தந்த மொமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அப்படி வாழ்ற ஒரு ஆளு. ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் கடலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் நேரா போய் உள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரியான ஒரு ஆளு. இப்போ லவ்வரோட போவான், ஒரு தியேட்டருக்கு போவான். தியேட்டருக்கு போனவொடனே பிசிக்கல் பிளஷர் வந்து ரொம்ப
பிரையாரிட்டியா
வந்து ஒரு சென்சுவலிஸ்ட் அப்படிம்பார். பிசிக்கல் சென்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் தேவைன்னா உடனே பண்ணிக்குவான். அதே மாதிரி அன்பிளசன்ட் பிசிக்கல் சென்சேஷன் வந்தாலும் அதை வந்து எடுத்துக்குவான். ஒரு இடத்துல வந்து ஒரு கண்ணில் கிளார் அடிக்கும், நைஃப்ல பட்டு சூரிய வெளிச்சம் அடிக்கும், அது கண்ணு கூசுன்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கணும் வந்து ஒரு குத்து குத்திடுவான். அப்படிப்பட்ட ஆள் அவன். பிரிசனுக்குள்ளயும் இருக்கிற மாதிரி இருக்கும். பிரிசனுக்குள்ள போகும்போது என்ன இருக்கும்னா அவனுக்கு அந்த பிசிக்கல் பிளஷர் தான் அவனுக்கு பெரிய அர்ஜா இருக்கும். அந்த பிசிக்கல் பிளஷரோட அர்ஜா அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட மெமரியில இருந்து ஒரு பிளசன்ட் சென்சேஷன் எடுத்து அதை ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா வச்சு வாழ்ந்துட்டு கிடப்பான்.
அதுல முக்கியமான விஷயம் இந்த கேமு இந்த புக் எழுதுனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா, இந்த ஜுடிஷியர் சிஸ்டம் எவ்வளவு அப்சர்ட், அந்த காலத்துல இந்த ஜுடிஷியர் சிஸ்டம் எவ்வளவு அப்சர்டா இருக்குன்னு காமிக்கிறது எழுதியிருப்பாரு. ஏன்னா இந்த புக்கில் லாஸ்ட்டில் வந்து இவன் கொலை பண்ணுறதுக்காக இவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, இவன் கொலை பண்ணது இவன் ஃபீல் பண்ணவே இல்லை பாருங்க, இவனுக்கு அந்த ரிமோர்ஸ் அந்த ரிக்ரெட்டே இல்லை. அதனால தான் இவனுக்கு வந்து
அது அது எப்படி இருக்கும்னா இவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் பண்ணியிருப்பான். இவன் என்ன சொல்லியிருப்பான்னா நான் எதா எதை பற்றி வருத்தப்படுறதுன்னு சொல்லி இதை பற்றி நான் வருத்தப்படணுங்கிற மாதிரி இவன் கேட்பான். இதை பற்றி வருத்தப்படும் இப்படி ஒரு தடதலையாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத வருத்தப்படவா, இல்லைன்னா அவனை நான் வந்து இவனை ஆக்சுவலாக வந்து இவன் வந்து கொன்றுவான், இவன் வந்து தண்டிக்கப்படுவான். இவன் தண்டிக்கப்படுறது என்னன்னா இவன் வந்து கில்ட்டிக்காக பிளீட் பண்ண மாட்டான். ஸோ அவன் என்ன எவிடன்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் உள்ளதான் மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. இவனோட அம்மாவோட இறந்துருப்பாங்க, அவன் அழுதுருக்க மாட்டான், அதனாலதான் இவன் கெட்டவனா இருப்பாங்கிற மாதிரி இவனுக்கு சொல்லியிருப்பாங்க, தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க.
அதேதான். ஸோ வந்து இந்த ஜுடிஷியர் சிஸ்டம் ஒரு ஆதாரத்தை வச்சோ இது பண்ணியோ வச்சோ நீங்க தீர்ப்பு கொடுக்கல, அவன் எப்படி ரியாக்ட் பண்ற அதை வச்சு தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லியிருப்பாரு அவரு.
ஆனா அவன் வந்து கடைசியாவே கடைசி வரைக்குமே அது அவன் வந்து அவனுக்குள்ள இது இருக்காது, நான் இதுக்கு கில்ட் ஆகணும், நான் பண்ண தப்பே கிடையாது, கில்ட்டே ஆகணும் இருக்காது. ஆனா ஆக்சுவலா முடிச்சிருக்கிறது வந்து நல்லா முடிச்சிருப்பான். ஏன்னா நான் வந்து என்ன வந்து ஆக்சுவலா என்ன முடிச்சிருப்பேன்னா நமக்கு வாசிக்கிறவங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியல, அது எப்படி முடிஞ்சிருக்குன்னா அது நான் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது அந்த டைம்ல வந்து அட்லீஸ்ட் பீப்புள் வில் பி தேர் டு, அவன் என்னன்னா அப்பவா நான் தனியா சாக மாட்டேங்கிற மாதிரி இருக்கும், சுத்தி வந்து அத்தனை பேர் வந்து கூப்பாடு போட்டாது இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கதை ஒரு அதுல ஒரு இந்த கதை ஒரு நல்லா இருக்கும் இல்ல சார். இந்த அவங்க என்ன சொல்றது ஒரு புக்ல ஒரு பேப்பர் எழுதி வச்சிருப்பான்ல,
அந்த செல்லுக்குள்ள இருக்கும்போது ஒரு பேப்பர் துண்டு படிப்பான். அதுல வந்து பேப்பர் துண்டு அதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவையும் அவங்க அக்காவையும் விட்டுட்டு சின்ன வயசுல போயிடுவான் வீட்டுல இருந்து. இவங்க ரொம்ப வறுமையில வாழ்ற குடும்பம். அவன் போய் நல்லா காசு சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவையும் அக்காவும் பார்க்க வருவான். அவங்க வந்து ஒரு லாட்ஜ் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த லாட்ஜ்ல வந்து அவங்க பையன் சொல்லாம சும்மா தங்கி இருப்பான், ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் காலைல சொல்லலான் இருப்பான்.
ஆனா
கொடுக்கலான் இருப்பான். ஆனா வந்து அவங்க அம்மாவும் அக்காவும் நைட்டு பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுவாங்க, போட்டு தள்ளி அவன் காசு எடுக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்ப வந்து சொல்லுவான் இந்த உண்மைய.
தேவா இது நந்தா படம் மாதிரியா இருக்கு. சூர்யா சூர்யாவுக்கு அப்படிதான் வந்து சொல்லுவானுங்க.
நான் நந்தா படம் பார்த்தது கிடையாது. ஆனா ஆக்சுவலா இது வந்து எந்த எந்த கேமோட எந்த எந்த புக்ல
இது வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு புக்ல வரும். ஆனா அத வந்து இதுல வந்து இப்ப இவர் வந்து கேமு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒன்னு எடுத்திருக்காரு.
கேமு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எனக்கு வந்து நான் எப்ப சாக போறேன்னு எனக்கு தெரியும், அதனால ஐ அம் மோர் ரியல் தன் யூ அப்படிமா. அது வந்து இந்த கிறிஸ்டியன் ரிலிஜியஸ் வேல்யூஸுமே வந்து கொஞ்சம் அதுல நிறையவே க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க அந்த புக்ல. அந்த அந்த க்ரூசிஃபிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வரும். ஒரு மூணு சிம்பிள்ஸ் ஆக்சுவலா யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த கோர்ட் ரூம் வந்து எப்படின்னா ஜுடிஷியல் சிஸ்டம்னு மட்டுமே நான் பாக்கல, அது வந்து ஓவராலா சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனாவே அவன் சொல்லியிருப்பான். சொசைட்டில வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க வந்து எதுக்கு நீங்க என்ன வந்து இப்படி வருத்தப்படுறீங்க, எனக்கு வந்து கொலைக்கு கொடுக்கறத விடக்கும் நான் இப்ப ஃபீல் பண்ணுன்ட்டு நீங்க எனக்கு பண்றீங்கன்றதுதான் அவனுக்கு. சொசைட்டி என்ன நினைக்குது, கூட இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற இது வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த க்ரூசிஃபிக்ஸ் வந்து அந்த ரிலீஜியஸ் வேல்யூஸ், கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் வேல்யூஸ். அதே மாதிரி வந்துட்டு அந்த கொலை பண்ணும் போது அந்த சன் இருக்கு தெரியுமா, அது வந்து நான் ஒரு ஆர்டிக்கல்ல தான் படிச்சேன். அந்த சன் அண்ட் சி ரெண்டும் இருக்கும்ல, அவன் வந்து அந்த கடற்கரையில தான் வந்து கொல்லுவான் கரெக்டா. அவன் வந்து சன்னை வந்து ஒரு அப்ரஸர் மாதிரி பண்ணி, சன் வந்து ஒரு அப்ரஸர் மாதிரி இருக்கும் சரியா. அந்த சன் ஆக்சுவலா அவன் என்ன அவனுக்கு வந்து ஒரு ரீசனிங் கொடுத்துருப்பான்னா, அவன் கொலையை அவனா பண்ணல, அந்த சூரியன் தான் அவனை வந்து மர்டர் பண்ண வச்சது அப்படின்றதுதான் அவனோட ஜஸ்டிபிகேஷனா இருக்கும். அது மாதிரி வந்துட்டு அந்த சி வந்து ஒரு ஃப்ரீடம் மாதிரி சிம்பாலைஸ் பண்ணிருப்பாங்க அந்த புக்.
இல்லே இது வந்து கொஞ்சம் இந்த ஆர்டிகல் ஏத்துல நம்ம வந்து நம்ம அபிஷேக ராஜா கொடுத்த மாதிரி இருக்கலாம்ல, அபிஷேக ராஜா குறியீடு மாதிரி இருக்கலாம்.
லிட்ரேச்சர் அப்படிதானே எல்லாமே, கிரிட்டிக் எல்லாருமே அபிஷேக் ராஜா தாங்க. அவனுக்கு
தோணுது வந்து அந்த ரெட் கலர்ல ஒரு கிராஸ் இருக்கு, மேபி அவர்
இதாவது.
அப்புறம் வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த இதுல புக்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவன் அந்த பாஸ்டர் கிட்ட ரேண்ட் பண்ணிட்டு டயர்ட் ஆயிருவான், நம்ம டயர்ட் ஆயிட்டு அப்படி படுத்து தூங்கிடுவான். தூங்கிட்டு அவன் எஞ்சி பாக்குறப்போ ஆல்ரெடி இருட்டி இருக்கும். சோ இருட்டுல வந்து அவனோட செல்லுல இருந்து மேல பாக்குறப்ப வந்து அவன் மூனை பாப்பான். அப்படியே அவனுக்கு சொப்ப சொல்லுவான், எனக்கு எல்லாமே எல்லாமே இதாயிட்டு எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்புறம் வந்து அதை பாத்துட்டு இருக்கிற அந்த சைட் வந்து நல்லா இருக்கும் அவனுக்கு. அதை பார்ப்பான். அப்புறமா அந்த அவுட் சைட்ல இருந்து கோல்டு ப்ரீஸ் எனக்கு வருது அப்படின்னு அப்படி ஒரு லைன் வரும். நான் அந்த லைனை வந்து நான் அடிக்கடி போய் திருப்பி வாசிப்பேன். லாஸ்ட் 3-4 பேஜ் வரும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்
புக்ல, லாஸ்ட் 4-5 பேஜ் வரும். அது வந்து அதுதான் நம்ம பைபிள் மாதிரி,
அது பைபிள் மாதிரி. அது வந்து ஆர்காஸ்மிக் டெத் தான் அது. அந்த ஏரியாவே திரும்ப திரும்ப வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஏரியா. அடுத்து வந்து எனக்கு இதுவும் பத்தி, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து லான் பால் சார், அதாவது அந்த அவர் டைம்ல இந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் தெரியுமா. ஸோ அந்த பிலாசபருக்கும் இவருக்கும் நமக்கு நிறைய, அந்த பிலாசபர் லான் பால் சார்த்த பத்தி நம்ம இன்னொரு இதுல படிக்கலாம், இன்னொரு இதுல பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். அவர் வந்து எக்ஸிஸ்டென்சியலிசம் பத்தி பேசினவரு. ஸோ அவருக்கு எக்ஸிஸ்டென்சியலிசம், இவர் வந்து அப்சர்டிசம் பத்தி சொல்லிருப்பாரு. ஸோ நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல தேவா, இந்த ஒரு அவருக்கு மாறி மாறி எழுத்து சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ட்டு, இவரு இவருக்கு அவருக்கு எழுதுறதும் இவர் திட்டி திரும்ப அறிக்கை விடுறதும், அதை கொஞ்சம் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணு.
அது வந்து லிட்டரரி கிரிட்டிக் மாதிரி, அவரோட புக்கை இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, இவரோட புக்கை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு.
நான் ரொம்ப கேவலமா பேசுவேன்
அந்த மாதிரி தான். இவனா வந்து
எம்ஜிஆர் எம்ஜிஆர் ராதாரவி மாதிரி வந்திருக்காங்களா அந்த காலத்துல.
என்ன சொல்லுவார்னா, அவங்க என்ன சொல்ற வராங்கன்னே தெரியாமலே நீ வந்து அவங்களை கோட் பண்ணிருக்க அப்படின்னு. இதை இதவங்களுக்கு எப்படின்னா, அந்த காலத்துல ட்விட்டர் இல்லாதனால இவங்க வந்து பேப்பர்ல கொண்டு கொடுப்பானுங்க போல, இவர் இப்படி பதிவு விட்டுள்ளார், அடுத்த நாள் பேப்பர்ல அது வரும், அடுத்த நாள் கேமு எழுதிட்டு போவார், இவர் இவர் இப்படி பதிவு விட்டுள்ளார். அப்ப அந்த காலத்துல ட்விட்டர் இருந்துச்சுன்னா அடி 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 போட்டு கிடந்துருப்பானுங்க.
அது ட்விட்டர்னா சின்னதா இருக்கும், இதுவரை ஆர்டிகிளா பக்கம் பக்கமா வர எழுதணும்,
பக்கமா எழுதி. அதுவும் இல்லாம கேமு இவர் சாத்ரோட நாசியா புக்கையும் இவர் வந்து கேமு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. வரும்போது எப்படின்னா, ஸ்ட்ரைட்டா கிரிட்டிசைஸ் பண்ணாம ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அடி மாதிரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பானுங்க, மாத்தி மாத்தி.
கலைஞர் முரசு எழுத மாதிரி இருக்கும்
அந்த மாதிரிதான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சாத்ரு ஒரு வாட்டி என்ன பண்ணிருவாருன்னா, இது கேமுவோட ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், என் ஜூனியர் ஒருத்தன் இருக்கான் அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், இதுக்கெல்லாம் இதெல்லாம் என் ஒரு என் டைம் கொடுத்து இல்ல அப்படின்னு தட்டி விட்டுருவது.
இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல யூடியூப்லாம் இருந்தானுன்னா இவனுங்க நேரம் குத்து இவனுங்க மாதிரி வீடியோ மாறி மாறி போட்டுருப்பாங்க. நார்மலா இருக்கிறதுக்கு அவ்வளவு எனர்ஜி வந்து மனுஷன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது
ஒருத்தவங்க
சொசைட்டில தன் நார்மலா காட்டிக்கிறதுக்கு மிக அதிகமான எனர்ஜி அதுக்குதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
இருப்பான்.
இது வந்து அவர் எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது நம்ம நார்மலா வந்துட்டு இப்போ
இருக்கோம்,
நம்ம வாழ்ற வாழ்க்கையே பார்த்தனா அந்த ஒரு நார்மல் சீன் நம்ம ஒன்னு வச்சுட்டு ஒண்ணு வாழ்வோம் தெரியுமா,
காலைல எழுந்து குளிச்சுட்டு ஆப்போசிட்ல ஒருத்தன் வரும் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு நடிப்பா வாழும்,
ஒரு நடிப்பு ஒண்ணு நடிப்போம் தெரியுமா,
நடிப்போம் நடிப்போம்,
வேணும் குட் மார்னிங் வேணும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தெரியுமா. அது வந்து அது அது வந்து ஒரு பெரிய எனர்ஜி ட்ரைனுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா வந்து அதை பண்ணா மட்டும்தான் நம்ம நார்மலா இருக்க முடியும். இல்லனா நாளைக்கு வேணும் நம்மள பார்த்து சிரிக்கலன்னா நமக்கு பிரச்சனையே போயிடும். அது ஒண்ணு இருக்கு,
அது ஒண்ணு இருக்கு.
ஆமா
இல்ல அது மட்டும் இல்ல, நீ வந்து நீ சிரிக்காதனாலதான் நீ நல்ல வேலை பார்க்கல, நீ நல்ல வேலை பார்த்தா நீ சிரிச்சுல இருந்திருக்கணும்
அப்படி.
ஆமா
அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல நாளைக்கு 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 ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவான், சிரிக்க கூட மாட்டான், கண்டிப்பா பண்ணிருப்பான், கண்டிப்பா
மாறிங்க அவன் ஒரு மாதிரி.
அவ்வளவுதான்
சோசியோபாத்.
ஆமா
சோசியோபாத்.
இதே அந்த மெர்சால்ட் வந்து அந்த காலத்துல இருந்ததால அது வந்து அப்சர்டிசம் ஆகி போச்சு. இது இப்ப வந்துன்னா சோசியோபாத், கிளினிக்கல் டிப்ரெஷன், எல்லா எல்லா கேஸ்லயும் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த நேரம் அசைலம் உட்கார்ந்துருப்பாரு மெர்சால்ட்.
பேச்சே தெரியல, புடிச்சிட்டு போயிருவாங்க அவங்க அசைலத்துல. வேறதா இருக்கா தேவா?
வேற வந்து இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு இன்னொரு புக் எழுதி பாரு, ஹாப்பி டெத்னு. அதுலயும் ஒருத்தர் அவன் பேர் வந்து மெர்சால்ட் தான். சோ வந்து கிட்டத்தட்ட இதே வைப்ல இருக்கும். ஆனா வந்து
கேமு சினிமாட்டிக் யுனிவர்ஸ் நம்ம கைதி,
அவர் வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு போல, அதுக்குள்ள இறந்தாரு பாவம். இல்லன்னா இந்த மெர்சால்ட் வந்து அந்த மெர்சால்ட சந்திக்கிறதும்
ரொம்ப டார்க் ஹியூமரா போகுது.
ரெண்டு மெர்சால்டும் நீ ஒருத்தனை கொலை பண்ணியா நானும் பண்ணேன், சரி அந்த ஒரு கட்டா போடுவோமா ப்ரோ, போடுவோம் ப்ரோ,
தம் அடிச்சு வருவோமா, அம்மா
இறந்துருவாங்க இப்படி எல்லாம் புக்ல வருமால,
அதான் வரும்ல, அம்மா இறந்துருக்காங்க ஒரு தம் போட்டு வருவோம்.
இல்லல மெர்சால்ட் மெர்சால்ட்
நான் சொல்றேன், சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிதான் முடிஞ்சிருக்கும்.
ஆமா
கேம் இருந்தாருன்னா இப்படி முடிச்சிருப்பாரு வந்து.
எனக்கு இன்னொரு டவுட், எவன் எல்லா பிலாசபருமே லைஃபுக்கு மீனிங் இல்ல அது இல்ல இது இல்லன்னா அப்ப எவன் தான் வந்து அப்ப நல்லா பேசுறான், இதுக்குதான் பேசாம ராமாயணத்தை எடுத்து படிச்சுட்டு உட்காந்துடலான்றது.
ராமாயணத்தை எடுத்து படிச்சுட்டு பேசுறது கேளுங்க, மீனிங் வந்துடும்,
மீனிங் வந்துடும், என்ன
வந்துடும், என்ன வந்துட வேண்டியதான். இல்ல ஆக்சுவலா இதுல ஒரு காரணம் இருக்கு. இப்ப என்னன்னா, வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்குமே இவனுங்க அர்த்தம் என்ன மண்ணாங்கட்டி என்னன்னு தேடிட்டு இருந்தானுங்க. ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டான சொசைட்டி ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லாமே அபத்தம் தானா, நம்ம இருக்கிறதே என்னது, இருக்கிறதே வேஸ்ட் தானா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு போயிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து எக்ஸிஸ்டென்சியலிசம், அப்சர்டிசம் அந்த மாதிரி பிலாசபியோட வருகை வந்து அப்பதான் ஆரம்பிச்சது. நைலிசம் வந்து ரொம்ப கொண்ட இதை அக்செப்டட் ஆனப்படும். நீட்சா இருந்தது 1900 சம்திங் முன்னாடி, பட் அதுக்கு பிறகு வந்து அவ நீட்சையோட ஒர்க் வந்து மேல வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த மீனிங்கிறத தாண்டி அந்த நெக்ஸ்ட் பார்ட் அந்த அப்சர்டிசம் இந்த இருத்தலவியல் எக்ஸ்டென்சியலிசம் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சது வந்து அதுக்கு அப்புறம் தான், இந்த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் இதெல்லாம்.
ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சில முக்கியமான ஃபிலாசபிக்கல் சேஞ்ச் வந்து வரும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அப்புறம் வந்து அந்த போஸ்ட் மாடர்னிசம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்துட்டு இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. அது எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு,
அது போஸ்ட் மாடர்னிசம்தோட ஒரு பார்ட் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன்.
ஆமா,
அதுல இருக்கு டெரிடா, டீகன்ஸ்ட்ரக்ஷன்
வந்து எப்படி வரும்னா பேசிக்கா வந்துட்டு அந்த ஹோலோகாஸ்ட்லாம் நடக்கும்ல, வார்லாம் நடந்து முடிச்சு அந்த ஹோலோகாஸ்ட் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்கும். அதுல இருந்துதான் அந்த எக்ஸிஸ்டென்ஷியல்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கும். அதாவது இண்டிவிஜுவல் சர்ச் வந்து ஒரு ஒரு மீனிங் இருக்குல்ல, லைஃபோட மீனிங் இருக்குல்ல, அது வந்து தனித்தனியா வந்து இண்டிவிஜுவலா சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் வந்து மீனிங்லெஸ் அப்படின்ற மாதிரி இந்த எவால்வ் ஆகும் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இந்த போஸ்ட் மாடர்னிசம் ஆக்சுவலாக என்ன வரும்னா, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஃப்ராக்மெண்டாக இருக்கும் அப்படிதானே, இந்த இந்த வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ஃப்ராக்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இது இதோட இதுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து ஒரு டிசல்யூஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த போஸ்ட் மாடர்ன் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு மீனிங் நீ எது எடுக்கவே முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த கஞ்சா அடிச்சுட்டு இருப்பான மாதிரி தான் வரைஞ்சி வச்சிருப்பானுங்க ஓவராலாவே. அதுல வந்து எப்படி சொல்றது, நீ இப்ப நீ ஏன்னு எழுதுற, இந்த ஏன்னு எழுதுறத நீ கிறுக்கிட்டு இது வந்து ஒரு ஆர்ட்னு சொல்ற மாதிரி தான் அது இருக்கும்.
அது எப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம் வந்து எந்த மாதிரி உள்ளதுன்னா, ஸோ இந்த மாடர்னிசம்ங்கிறத அது வந்து எப்படின்னா மேஜர் நரேட்டிவ்ஸ், அதாவது மேக்ரோ நரேட்டிவ்ஸ் தான் அதை எடுத்துக்கும். அதாவது அந்த ஒரு போஸ்ட் ஒரு மாடர்னிஸ்ட் ஒர்க்ல வந்து ஒரு உன் ஒரு ஒரிஜினலான உண்மை, ஒரு ஒரிஜினலான உண்மைத்தன்மையை நோக்கி தான் அது இருக்கும். ஸோ தெர் இஸ் ஒன் ஒரிஜினல் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரியோட இதுதான் மாடர்னிசம்ங்கிறது வந்தது. ஸோ போஸ்ட் மாடர்னிசம் எப்படின்னா ஒன்லி நாட் மேக்ரோ நெரேட்டிவ்ஸ், மைக்ரோ நெரேட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு உண்மை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அதில், இந்த புக்கில் வந்து ஒரு உண்மை அப்படின்னு கிடையாது. ஸோ மல்டிபிள் உண்மையா இருக்கும், மல்டிபிள் உண்மை எல்லாமே வரும். பிரேக் த பைனரிங்க, அதாவது கருப்பு கருப்பு வெள்ளம்னு கிடையாது, எல்லாத்தோட கிரே ஏரியான்னு கிடையாது, அது எல்லா கலர்ஸ் பத்தியும் இருக்கும் போஸ்ட் மாடர்னிசம் பொறுத்த வரைக்கும்.
அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி கிடையாதுன்ற மாதிரி சொல்லலாமா வேணும்,
ஆ ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத், ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதை வந்து குறிக்காது ஒரு போஸ்ட் மாடர்னிசம் ஒர்க் வந்து. ஸோ அதுதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறத சொல்ல வருது. இப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ வந்து ராமாயண மகாபாரதம் நீங்கள் எடுக்கிறப்போ வந்து இது இருக்குல்ல, ஒரு கடவுள் கடவுள்னு ஒரு ஒரு ஒன் ஒரு இந்த லைன்ல இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் ஒரு போஸ்ட் மாடர்னிசம் ஒர்க்கில் வந்து எப்படின்னா எல்லா மைக்ரோ நெரேட்டிவ்ஸ், இப்போ வந்து ஒரு மக்களோட அந்த டைம்ல வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அவங்க சிறு தெய்வங்கள் யாரு, அவங்களோட சிறு தெய்வங்கள் யாரு, ஸோ அதை பொறுத்து இருக்கும் அந்த போஸ்ட் மாடர்னிசம் ஒர்க்லாம் அதை நோக்கி இருக்கும். அந்த ஒரிஜினல் ட்ரூத்துங்கிறத விட்டுட்டு அந்த 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 கைண்ட் ஆஃப் தர்மம் அப்படின்லாம் இருக்கும்ல ஒவ்வொரு இதுலையுமே, அதான ஒரிஜினல் ட்ரூத் அதுல சொல்றப்படுறது வந்து இருக்காது போஸ்ட் மாடர்னிசம் ஒர்க்ல எல்லாம். ஸோ அதான் வந்து அந்த போஸ்ட் மாடர்னிசத்தோட அந்த போஸ்ட் மாடர்னிசம் இது அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம
நான் வந்து ஒரு சிம்பிளா வந்து இதை சொல்ல பாக்குறேன் வேணாம், அது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பயாச வச்சு எந்த ஒரு இன்சிடென்ட்டும் வந்து மாறிக்கலாம் அப்படின்றதுதான் கரெக்டா.
ஆக்சுவலா இது கரெக்டான உதாரணமா எனக்கு சொல்ல தெரியல. ஸோ போஸ்ட் மாடர்னிசம் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி என்னன்னா ஒரு கண்ட்ரோலு, ஒரு பவரு பவரு கண்ட்ரோலு இதெல்லாம் வந்து எப்படி நம்மள ஆக்கிரமிச்சிருக்கு, அதாவது ஒரு சிஸ்டம் ஒரு இன்ஸ்டிடியூட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற சொல்றதுதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்றப்போ வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு மாற்றமா என்ன இருக்க போகுது, இன்ஸ்டிடியூட்டே கிடையாதுங்கிற சொல்றப்போ இப்போ இன்ஸ்டிடியூட்டுக்கு மாற்றமா என்ன இருக்க போகுது, ஏன்னா பவரு பவரு என்ன சொல்றது, ஒரு பவர் வந்து எப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பவர், ஒரு பேரண்ட்டுக்கு ஏன் ஒரு குழந்தை மேல பவர் இருக்கு, ஒரு டீச்சருக்கு எப்படி வந்து ஒரு தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு மேல ஒரு ஒரு பவரை வச்சு ஆக்கிரமிக்க முடியுது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் பவருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அது அதிகமா சொல்றது மாதிரி இருக்கும். அதாவது அதெல்லாம் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு லீடர் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப லீடர்னு ஒரு தனி தனியா ஒருத்தர் அவரோட போற்றுதலும் புகழ்ந்தலாதான் இருக்கும். ஆனா இது வந்து எல்லாத்தோட எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ற மைக்ரோ நெரட்டிவ்ஸாகவும் இருக்கும். அதுதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் ஒர்க்கை பத்தி. இது வந்து நம்ம இப்ப ஆக்சுவலா சீரியஸா படிக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் வாசிச்சுட்டு நல்லா பேசிக்கலாம். அதை பத்தி
ஃபூகோயை பத்தி ஒரு நாள் பேசுவோம்.
ஃபூகோ ஐயா போட்டு இறக்கி வேணாம், டெரிடா டீகன் சிஸ்டம் தியரின்னு போட்டு சொல்லி
வந்துடும் சண்டைக்கு.
ஆமா நான் கொஞ்சம் சீரியஸாவே போயிடுச்சேன். ஆக்சுவலா வந்து அது இந்த மாதிரி இருக்கும். அது என்ன சொல்றது, அது பிரேக் த பைனரிங் தான் அதோட மெயின். இது ஒரு உண்மைங்கிறது ஒண்ணு கிடையாது,
அதான் அந்த ஒரிஜினாலிட்டினே கிடையாது. அதாவது உண்மைன்றதை தாண்டி ஒரிஜினாலிட்டின்னு ஒண்ணு கிடையாது. நீ வந்து எல்லாத்தையுமே எல்லா விதமான வியூஸையுமே வந்து நீ பாத்துக்கணும் அப்படின்றது.
எல்லா எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஒரு கருப்பு வெள்ளைங்கிறது ஒண்ணு கிடையாதுங்கிற மாதிரி.
அது மாதிரி அந்த போஸ்ட் மாடர்ன் ஆர்டிஸ்ட்ல நல்ல வந்து ஒரு நக்கல் இருக்கும் தெரியுமா அவனுங்கள்ட்ட. அவனுங்க வந்து அதாவது இந்த பவர் ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டா இந்த அடி போட்டவனுங்க எல்லாம் பாத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு நக்கலா தான் இருக்கும் அவனோட ஆர்ட்லாம். இன்னொன்னு அது வந்து எப்படி சொல்றது, அந்த ஆர்டிஸ்டோட வியூல நக்கலா இருக்கும். இன்னொன்னு ஆனா அவனோட ஆர்ட்டும் வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டி தானே, அவன் பாக்குறவனோட அந்த பாக்குறவனோட
சப்ஜெக்ட்
தானே அந்த ஆர்ட்டும் இருக்கும்.
ஆர்ட் லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பீஹோல்டர்
அப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு.
இதெல்லாம் வந்து ஜெயமோகன் பார்த்துக்கிட்டதான். போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் ஜெயமோகன் சார்ந்த விதத்தோட கான்வர்சேஷன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு.
மோஸ்டா வந்து இந்த அப்சர்டிஸ்டோட இவனுங்களோட ஆர்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கேரக்டரோட ஸ்ட்ரகிள வந்து நல்லா சொல்லும் பாத்திருக்கியா. இப்ப மித் ஆஃப் சிசிபஸ் எடுத்தாலும் சரி, இல்ல இந்த ஸ்ட்ரேஞ்சர் எடுத்தாலும்
வெளியே
சொல்றது இல்ல, ஆனா அந்த கேரக்டரோட ஸ்ட்ரகிள் நீ படிக்கும் போது உனக்கு வந்து அது புரியும்ல. ஓகே, ஹியூமன் கண்டிஷனோ அந்த மீனிங் ஆஃப் லைஃப் வந்து அந்த ஸ்ட்ரகிள் மூலமா தான் இவனுக்கு எக்ஸ்பிளைன்
பண்ணுவானுங்க.
ஆனா வந்து அதுல ஆக்சுவலா வந்து அதோட அண்டர்லைங் தீம் என்னன்னா, இது எதுவுமே மீனிங்லெஸ் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி
இல்ல இல்ல மித்தாசிபஸ் நம்ம இங்க உதாரணமா பயன்படுத்த முடியாது. ஏன்னா மித்தாசிபஸ் வந்து ஆக்சுவலா கிரேக்க ட்ராஜடி, அது கிரீக் ட்ராஜடி. அது அது வந்து
இல்ல, நான் வந்து உதாரணத்தை ட்ராஜடிய சொல்லல, இந்த ஆர்ட் இந்த புக்காவே நான் சொல்றேன். அந்த கேரக்டர் இவங்களோட மோஸ்ட்லி இந்த அப்சர்ட் பிலாசபர்ஸோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். அது ஒரு ஒரு லைஃப்ல அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கும், அதுல வந்து ஒரு மீனிங் இவன் கண்டுபிடிக்கவானா இல்லையான்றது வந்து இருக்கும்.
இவனுங்கதான்
ஆக்சுவலா வந்து இந்த நான் லீனியர் நரேட்டிவ் இருக்கு தெரியுமா, நான் லீனியர் நரேட்டிவ் வந்து நிறைய அந்த அப்சர்டிஸ்ட் இதுலதான் இருக்கும். அப்சர்டிஸ்ட் வர்க்ல வந்து நிறைய நான் லீனியரா ஃப்ரண்ட்ல பேக்ல அப்படி போயிட்டே இருப்பானுங்க. நீ சொல்லு.
சோ இப்ப என்னன்னா, இப்ப எல்லா கேரக்டர்ஸ் எப்படின்னா, அது மெர்சால்ட் ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா, கேரக்டர் எடுத்துட்டு பாத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து அவனுக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நார்மல் பர்சன் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். இவன் வந்து அந்த ரியாக்ட் பண்றத விருப்பப்படல. சோ இதுதான் மித் ஆஃப் சிசிபஸ்ல என்னன்னா, ஒரு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அவனுக்கு வந்து டு பி கர்ஸ் டு பி, அவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் சாவறது வரைக்கும் யூ ஷுட் கேரி த போல்டர் டு த டாப் ஆஃப் த மவுண்டன். அவன் வந்து போல்டரை உருட்டி மவுண்டனுக்கு ஏத்திக்கிட்டே இருக்கணும். அது வந்து எப்படின்னா, நம்ம சைக்ளிசிட்டி ஆஃப் லைஃபை சொல்லுது. இந்த லைஃபை வந்து நம்ம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம் பாத்தீங்க, அந்த ஃபட்டிகான விஷயத்த, அது நமக்கு வந்து ரொம்ப சோர்வை கொடுக்கும். ஆனா திரும்ப திரும்ப ஒரு மலையில கல்லை வந்து தள்ளிக்கிட்டே போறவனை நீ ஏன் வந்து அவன் சோகமா இருக்கான்னு நினைச்சுக்கிற, அவன் சந்தோஷமா தள்ளுறான்னு நினைச்சுக்கோங்களேன். அவன் என்ன, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அவனுக்கு, அவன் சந்தோஷமா தானே தள்ளுறான் நினைச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறது தான் அவரோட மித் ஆஃப் சிசிபஸ்ங்கிறது விஷயமே.
One must imagine Sisyphus is happy.
To be happy. அவ்வளவுதான். நீங்க அவன் சோகமா இருக்கான்னு நினைச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சைக்ளிசிட்டி ஆஃப் லைஃப் சொல்றான் இந்த மித் ஆஃப் சிசிபஸ்.
திடீர்னு ஒரு நாள் செத்துருவோம், கிளம்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், இப்படிதான் வாழ்க்கை.
ரைட் ரைட் ரமஜி, ரைட் ரமஜி. ஓகேடா, வரட்டா. சரிங்களா, நன்றி. இது பிரதர் உஷா வழங்கும் கொஞ்சம் கொஞ்சம்
என்ன டைட்டில் வைக்கலாம் இதுக்கு?
அபத்தம் ஆல்போர்ட் ஐயாவும் அபத்தமும்.
அபத்தம்
சரி மச்சி. ஓகேடா
ஓகேடா.